விவிலிய தேடல் திருப்போடல் 135 136.
பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் ஆண்டு கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல பணத்தை விசுவாசிக்கின்றேன். பணத்தோடு இணைந்து செயல்பட்டு எல்லா அதிகாரத்தையும் தரும் பதவியையும் விசுவாசிக்கின்றேன். பணம் மற்றும் பதவியிலிருந்து பிறக்கும் பொய்ப்புரட்டை விசுவாசிக்கின்றேன். சொன்ன பொய்ப்புரட்டை சமாளிப்பதற்காக எதற்கும் சமாதி கட்ட வேண்டும் என்பதை விசுவாசிக்கின்றேன். சாவின் விளிம்பிற்கு சென்றவனுக்கும் பணம் மற்றும் பதவி மறுவாழ்வை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கின்றேன். சுய லாபத்திற்காக நடுநிலைமையற்று செயல்படும் மீடியாக்களின் தீர்ப்பை விசுவாசிக்கின்றேன். சாதி சங்கங்களை விசுவாசிக்கின்றேன். சமூக நலமே இல்லாத திரைப்பட நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் விசுவாசிக்கின்றேன். எவ்வளவு பெரிய தீமை செய்தாலும் தப்பித்துக் கொள்வோம், எனவே எதையும் செய்யலாம் என்பதை விசுவாசிக்கின்றேன். வாழ்வது ஒரு முறை, சரியோ தவறோ எல்லாவற்றையும் அனுபவித்துவிட வேண்டும் என்பதை விசுவாசிக்கின்றேன். என்ன அன்பர்களே, புரிந்துவிட்டதா? ஆம், இதுதான் நவீன விசுவாச அறிக்கை. இவைகள்தான் நம் சமுதாயத்திலுள்ள நம்பிக்கைகள். ஒட்டுமொத்தமாக இவையெல்லாம் ஒவ்வொரு மனிதரிலும் குவிந்து கிடக்கிறது என்று சொல்லிவிட முடியாதெனினும் இவற்றில் ஓரிரண்டு காரணிகளாவது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உள்ளதென நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வளர்த்திருக்கும் சமுதாயத்தில் வாழும் நமக்கு இன்றைய விவிலிய தேடல் தரும் பாடம் இஸ்ரேல் மக்களின் விசுவாச அறிக்கை. ஆம், இன்று நாம் இரண்டு திருப்பாளர்களை சிந்திக்கின்றோம். திருப்பாடல் 135 மற்றும் 136. ஏனெனில் இப்பாடல்கள் ஒத்த கருத்தை மட்டும் சொல்லுபவை அல்ல, மாறாக ஏறக்குறைய ஒரே பாடல் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கின்றன.
வல்லவரே நல்லவரே, வானம் மையம் யாவும் படைத்தவரே. வல்லவரே நல்லவரே, வானம் மையம் யாவும் படைத்தவரே. வாழ்வு தர வந்தவரே, வாழ்வு தர வந்தவரே. எம்மை வாழ வைத்து காப்பவரே, எம்மை வாழ வைத்து காப்பவரே.
திருப்பாடல் 135 மற்றும் 136 ஆங்காங்கு விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட சொற்றொடர்களின் தொகுப்பு என்பதே விவிலிய ஆய்வாளர்களின் கருத்து. இப்பாடல்களின் முதல் இரண்டு சொற்றொடர்கள் திருப்பாடல் 134 முதல் 3 சொற்றொடர்கள் என்றும், நான்காவது சொற்றொடர் இணைச்சட்டம் 7-6 என்றும், ஏழாவது சொற்றொடர் எரேமியா 10-13 என்றும் சொல்லப்படும் குறிப்பு இவ்வாறு நீள்கிறது. மொத்தத்தில் இப்பாடல் இஸ்ரேல் மக்களின் மீட்பு வரலாற்றின் சுருக்கம் என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மீட்பு வரலாற்றில் யாவே இறைவனின் கைவண்ணம் என்று சொல்வதே பொருத்தமானதாக அமையும் எனவும் கருதுகிறேன். இப்பாடல்கள் நாம் திருப்பலியில் பயன்படுத்தும் பதிலுரைப் பாடலைப் போன்று அமைந்துள்ளன. ஒவ்வொரு சொற்றொடரின் முற்பகுதியை தலைவர் ஒருவர் பாட, என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று பதிலளிப்பதாக உள்ளது. மறைந்த திருத்தந்தை அருளாளர் 2 ஜான் பால் இப்பாடல்களை பற்றி இவ்வாறு சொன்னார். திருப்பாடல் 135 மற்றும் 136 துவக்கச் சொற்றொடர்களில் இறைவனை புகழ்வதற்காக அழைப்பு விடுக்கின்றன. அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் இறைவன் செய்த மாபெரும் செயல்களையும் அவர்கள் அவரில் கொண்டிருக்கும் விசுவாசத்தையும் இவ்வறிக்கையின் முடிவில் இறைவன் செய்தவற்றிற்காக அவர்கள் அவரை புகழ்வதாகவும் அமைந்துள்ளன. இதோ திருப்பாடல் 136 10-18 முடிய உள்ள சொற்றொடர்கள்.
எகிப்தின் தலைப்பேர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலி நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிமை மிகு மன்னர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு.
அன்பார்ந்தவர்களே, அவர்கள் வாழ்வில் நடந்ததை எல்லாமே இறைவனால் தான் நடந்தது, இறைவன் தான் செய்தார் என்பதில் உறுதியாக இருப்பதை இச்சொற்றொடர்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரேல் மக்களின் எதிரிகள் அனைவரும் அழிக்கப்பட்டனர் என்பதை இறைவன்தான் செய்தார் என்று பார்க்க வேண்டியதில்லை. ஏனெனில் எதிரிகளோடு போரிட்டது இஸ்ரேலின் அரசர்கள். புத்தி கூர்மையுள்ள அரசர்களாலும் வீரமிக்க போர் வீரர்களாலும் தான் வெற்றி கிடைத்தது என்று நினைத்திருக்கலாம். பல்வேறு வாதைகளின் வழியாக எகிப்தியரை தாக்கி எங்களை விடுவித்தார் என்று பாடுகிறார்கள். இவ்வாதைகளை இறைவன்தான் வரச் செய்தார் என்று சொல்லாமல் வாதைகள் இயற்கையாக வந்ததாகவே பார்த்திருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அனைத்தையும் இறைவனுடைய கைவண்ணமாகவே பார்த்தனர். எகிப்தின் தலைப்பேறுகள் தாக்கப்பட்டதற்கும் மனிதர்கள் கால்நடைகள் அழிந்ததற்கும் நவீன ஆய்வாளர்கள் அறிவுபூர்வமாக அறிவியல் சார்ந்த கூறுகளையும் இயற்கை கூறுகளையும் காரணங்களாக முன்வைக்கின்றனர். எடுத்துக்காட்டாக யாவே இறைவன் மோசே வழியாக செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரேலர்கள் கடந்து போக வசதி செய்ததாகவும், அவர்களை துரத்தி வந்த எகிப்தியர்கள் செங்கடலை கடக்க முயன்றபோது தேர்களும் குதிரைகளும் ஈர மண்ணில் புதைந்து அவைகளோடு எகிப்தியரும் மாண்டு போகச் செய்தார் என்பது விவிலியம் கூறும் வரலாறு. இறைவனே இதற்கு காரணம், அவரது கைவண்ணமே அவர்களை விடுவித்தது என்பது இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை. ஆனால் நவீன கால ஆய்வாளர்கள் இதற்கு அறிவியல் சார்ந்த அறிவுபூர்வமான காரணங்களை முன்வைக்கின்றனர். செங்கடல் என்பது ஆங்கிலத்தில் ரிட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் REED ரீட் என்றால் தமிழில் நாணல் என்று பொருள். ரீட் என்ற சொல் ரெட் என மருவி ரிட்சி என அழைக்கப்படலாயிற்று. செங்கடல் என்பது நாணல் நிரம்பிய கடல். காற்று அடிக்கும் போது நாணல் வளையும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதிகமான காற்றடிக்கும் போது காற்றின் வலிமைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நாணல் அனைத்தும் தரையில் படுத்து கொள்ளும். காற்று இல்லா சமயத்தில் நாணல் ஓங்கி உயர்ந்து நிற்கும் என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே. இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்தபோது காற்று இல்லாததால் நாணல் அனைத்தும் ஓங்கி உயர்ந்து நின்றன. எவ்வித தடையுமின்றி அவர்கள் கடலை கடந்துவிட்டனர். ஆனால் எகிப்தியர் வரும்போது காற்றின் வலிமையால் நாணல்கள் அனைத்தும் படுத்து கொண்டன. எனவே எகிப்தியரின் குதிரைகளும் தேர்களும் மாட்டிக்கொண்டன. இதோடு மற்றொரு கருத்தையும் முன்வைக்கின்றனர். கடற்பகுதியில் இரவு நேரங்களில் அதிகமான அலைகளின் காரணமாக கடலின் நீர்மட்டம் உயர்ந்து கடலை ஒட்டிய தாழ்வான பகுதியில் தண்ணீர் வந்து தேங்கி நிற்கும். ஆனால் அந்த இடத்தில் பகல் நேரங்களில் தண்ணீர் இருக்காது. அதிகாலையில் தேங்கிய தண்ணீரை கடல் உள்வாங்கிக் கொள்ளும். இது கடல் பகுதியில் குடியிருப்போர் அறிந்த சாதாரண உண்மை. இஸ்ரேல் மக்கள் கடலை கடந்தபோது தண்ணீர் உள்வாங்கப்பட்டிருந்தது. எனவே எவ்வித தடையுமின்றி முன்னேறிச் சென்றனர். அவர்களை துரத்தி வந்த எகிப்தியர் வந்தபோது தண்ணீர் இருந்தது. எனவே தண்ணீரில் மாட்டிக்கொண்டனர். மேலே சொன்ன நாணற்கடலின் விளக்கத்தையும் தற்போது சொன்ன கடல் தண்ணீர் உள்வாங்கப்படும் விளக்கத்தையும் சேர்த்து பார்த்தால் இது இயற்கையாகவே நிகழ்ந்தது. இறைவனுக்கும் இந்நிகழ்விற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது போல சொல்ல தோன்றும். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்து இவ்விளக்கத்தை கொடுக்கின்றனர். ஆனால் இந்த அனுபவத்தை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு இது தெரியாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக தெரிந்திருக்கும். தெரிந்தும் இப்படி எழுதுகின்றனர் என்றால் அதுதான் இஸ்ரேல் மக்களின் இறை நம்பிக்கை. காற்று எப்போது வலிமையாக வீசும், எப்போது தென்றலாக வீசும் என எவ்வித உத்தரவாதமும் இல்லை. அதேபோன்று கடல் தண்ணீரை உள்வாங்குவது எப்போது நிகழும் என யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது. 1000 அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகும் இன்று தட்பவெப்ப நிலையையும் நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் 100 விழுக்காடு துல்லியமாக நம்மால் கணக்கிட முடிகிறதா? இல்லையே. மழை பெய்யாது என்று அறிவிப்பு கொடுத்த பிறகுதானே மழை பெய்கிறது.
செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம், புயல் காற்றை தம் மானையாலே அடக்கினார் அதிசயம்.
அன்பார்ந்தவர்களே, அன்று மட்டுமல்ல இன்றும் கூட அவர்களின் வாழ்வில் மட்டுமல்ல நமது வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளுக்கும் இறைவனே காரணமாக இருக்கின்றார். ஆனால் நாம் நமது திறமை, அறிவு, அதிகாரம், பணம் போன்றவைதான் காரணம் என நினைக்கிறோம், பெருமைப்படுகிறோம். ஞாயிறு வழிபாடுகளிலும் கடன் திருநாள் திருப்பலியிலும் நம் விசுவாசத்தை அறிக்கையிட்டாலும் இறைவன்தான் எல்லாமே என்பதை காட்டிலும் நான், எனது திறமை, அறிவு, அதிகாரம் என்பவையே காரணம் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்பதாகவே நான் பார்க்கிறேன். இஸ்ரேல் மக்கள் எல்லாமே இறைவன்தான் என்று ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவெனில் அவர்களின் ஒன்றுமில்லா தன்மையை நன்கு உணர்ந்திருந்தார்கள். எங்களது வீரமோ, மன்னர்களின் புத்தி கூர்மையோ, எங்களது நேர்மையான வாழ்வோ, நல்ல மனமோ, தாராள குணமோ அல்ல. மாறாக இறைவனே எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சரணாகதி அடைகின்றனர். இந்த சரணாகதி ஏதோ திடீரென வந்ததல்ல. மாறாக யாவே இறைவனோடு அவர்கள் கொண்டிருந்த ஆழமான அனுபவத்திலிருந்து வந்தது. நான் மட்டுமல்ல, அவர்களும் இறைவனை கண்டதில்லை, ஆனாலும் நம்பினார்கள். காரணம் அவர்களது அனுபவம். நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக யாவே இறைவனின் அன்பையும் அரவணைப்பையும் வழிகாட்டுதலையும் பார்த்தனர். அவை எல்லாமே இயல்பாக நடந்ததாக பார்க்காமல் இறைவனால்தான் நடந்ததென பார்த்தார்கள். இயல்பாக நடந்ததை இறைவன் மேல் ஏற்றிக் கூறிவிட்டார்கள். நாமும் அதே போல எல்லாவற்றையும் இறைவன் மேல் ஏற்றிக் கூற வேண்டிய அவசியமில்லை என நினைக்க தோன்றுகிறதா அன்பர்களே? இது ஏற்றிக் கூறுவது அல்ல. மாறாக இந்நம்பிக்கை இறைவனோடு அவர்கள் கொண்டிருந்த அனுபவத்திலிருந்து பிறந்தது. ஒருவரை ரொம்ப நல்ல மனிதர் என்று சொல்லுகிறோம் என்றால் எதுவுமே தெரியாமல் சொல்வதல்ல, மாறாக அவரோடு ஏற்பட்ட ஆழமான அனுபவத்திலிருந்து பிறந்ததல்லவா? எனவே நமது நம்பிக்கையும் விசுவாசமும் ஆழப்பட வேண்டுமானால் நாமும் இறை அனுபவம் பெற வேண்டும். நமது பிறப்பு முதல் இன்றைய நாள் வரை இறைவன் நமக்கு செய்திருக்கும் நன்மையையும் காட்டியிருக்கும் பேரன்பையும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்வின் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இறைவன் உடனிருந்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நிகழ்காலத்தில் அவரது உடனிருப்பை உணர்ந்து அவரது அன்பில் வாழ வேண்டும். அப்போது உண்மையாக நமது மனதிலிருந்து விசுவாசம் எழும்.
ஆதி முதல் வாழ்பவரே, ஆதி அந்தமில்லாயிருப்பவரே, ஆதி முதல் வாழ்பவரே, ஆதி அந்தமில்லாயிருப்பவரே, புதிய ஆதாமாயிருந்தவரே, புதிய ஆதாமாயிருந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
திருப்பாடல் 135-136. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.